திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
சிவபெருமான் கூலியாள் போல தோன்றினார். அங்கே அவள் முன்பாக நின்று கொண்டு, யாரேனும் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பணியாளை கண்டதும் வந்தி மகிழ்ந்து, நீ எனக்கு கூலியாளாக வர வேண்டும், அவ்வாறு வந்து என்னுடைய பங்கை ஆற்றில் இட்டு நீ அடைத்தாய் என்றால் நான் விற்கக்கூடிய பிட்டை உனக்கு கூலியாக தருகிறேன் என்று கூறுகின்றாள். அதற்கு இசைந்த அந்த கூலியாள் பிட்டை வாங்கி உண்டு கொண்டு, தாயே, என் பசி தீர்ந்தது, நீ ஏவிய பணியை நான் திறம்பட செய்து முடிப்பேன் என்று கூறி அவளுடைய பங்கை அடைப்பதற்காக செல்கின்றார். வந்தியோட கூலியாளாக வந்த பெருமான் மண்ணை வெட்டி திருமுடியில் எடுத்து சென்று கரையில கொஞ்சம் கொட்டுவார். எடுக்கிறதே கொஞ்சம், சுமக்கிறது கொஞ்சம், கொட்டுறது கொஞ்சம். ஆனா அதற்குள்ளேயே ரொம்ப களைப்படைந்தது போல கொஞ்சம் உடனே ஒரு ஓய்வு, கொஞ்ச நேரம் ஓய்வு கொள்வது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தி பாட்டியோட புட்டு எடுத்து கொஞ்சம். அந்த பாட்டி எப்பேற்பட்ட சிவ புண்ணியம் செஞ்சிருந்தா, இவர் நேர்ல வந்து நம்ம நைவேத்தியமா காட்டதான் செய்யறோம். இப்ப நம்ம ஆலயங்கள்லயும் சரி வீட்லயும் சரி, பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜையில நைவேத்தியத்தை நம்ம காட்டத்தான் முடியும். ஆனா பாருங்க, சுவாமி நேர்ல வந்து அந்த பெட்டை வாங்கி உண்டிருக்கானா, அந்த அம்மா எப்பேற்பட்ட சிவ புண்ணியம் பண்ணிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அவருக்காக எல்லாரும் எல்லாம் செய்ய தயாரா இருக்கும் போது ஒரு அடியாருக்காக மண் சுமக்கிற ஒரு கூலியால அவர் வந்திருக்காரு. அவருக்கு பணி செய்ய எல்லாரும் தயாரா இருக்காங்க, ஆனா அவர் பணியால வந்தி பாட்டிக்கு வந்திருக்காரு. அப்ப அந்த அம்மையார் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் செய்த பதி புண்ணியம் பதியை அப்படியே அவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆக இவர் இப்படி செய்கின்றார். இதற்குள்ள என்ன செய்வார், கொஞ்சம் திடீரென்று வேலை செய்து களைத்தது போல கூடைய தலைக்கு கீழே வச்சு அதை தலையணையா வச்சு படுத்து உறங்குறது, அப்புறம் எந்திரிச்சு ஆடுறது பாடுறது. அப்புறம் யாராவது நீங்க வந்து இந்த காவலர்கள் வந்து நீ மண்ணை போட்டுட்டியா அப்படின்னு கேட்டா, நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்காங்க. ஆனா மற்றவர்களுடைய இடமெல்லாம் கொஞ்சம் அடைபட்டு கொண்டே வந்திருக்கிறது. இவர் போதுமான அளவு மண்ணை போடாததால் அந்த இடம் சரியாக அடைபடாமல் இருந்திருக்கின்றது. ஆக இது இப்படி இருக்கிறது. வந்தியின் இடம் மட்டுமே இப்படி இருக்கிறது. வந்திக்கு கூலி ஆளா வந்தவர் சரிவர தன் பணியை செய்யவில்லை, அவர் வீணாக பொழுதை கழிக்கின்றார் என்று இந்த நூற்ற கெடுத்தது குருணி என்பது போல எல்லாரும் அடைச்சாலும் இந்த பக்கம் அடைக்காதனால வெள்ளம் வந்து கொண்டே இருக்கின்றது என்று பணியாளர்கள் எல்லாம் மன்னனிடம் சென்று முறையிடுகின்றார்கள். அதனை பார்வையிடுவதற்கு மன்னன் அங்கே எழுந்தருளுகின்றார். அந்த கூலியாளை அழைத்து வர சொல்லுகின்றார். எப்பேற்பட்ட தவம் செய்தவர்களுக்கும் காட்சி அரிது. ஆனால் இவர் அழைக்கின்றார், அவரும் கூலியாள் போல மன்னன் முன்பாக சென்று நிற்கின்றார். இப்போது நீ ஏன் சரியாக இந்த பணியை செய்யவில்லை, உனக்கு கொடுத்த பணியை என்று பிரம்பால் அடிக்கின்றான் மன்னன். அடித்த அளவிலே கையில் இருந்த ஒரு கூடை மண்ணை தட்டிவிட்டு கூலியாளாக வந்த பெருமான் மறைந்து விடுகின்றார். ஆனால் அவர் அந்த மன்னன் அடித்த அடி அரசன், அரசி, அமைச்சர், காவலாளர்கள், பொதுமக்கள் அனைவருடைய முதுகிலும் அந்த வலியானது தெரிகின்றது. எல்லோரும் அந்த வலியை உணர்ந்தார்கள். அண்ட சராச்சர பொருட்கள் அனைத்திலும் இந்த வலியானது படுகின்றது. அப்போதுதான் வாத உரர் இறைவன் தன் அடியவன் பொருட்டு, அடியவளாகிய வந்தி பாட்டியின் பொருட்டு கூலியாளாக வந்து இங்கனம் திருவருள் செய்திருக்கின்றார் என்பதை எண்ணி வியந்து அதனை சொல்லுகின்றார். பாண்டிய மன்னன் வாத உரருடைய பெருமையை நன்கு அறிந்து அவரை வணங்கி, நீர் நற்றவத்தில் மிகுந்தவர், பெரியவர், எனக்கு அமைச்சராய் அமர்ந்து என்னுடைய குலதெய்வத்தை என் கண்ணார காட்டி குதிரை சேவகனாகவும் கூலியாளாகவும் வரச் செய்து என் பிறவி மாசை ஒழித்தீர். நான் உங்களுக்கு கொடுத்த இடையூறுகளை எல்லாம் மன்னிக்க வேண்டும், மன்னித்து அருள்க என்று இறைவனை நினைந்து, இறைவனை இங்கனமெல்லாம் தண்டித்து விட்டோமே என்று வாத உரரிடம் அவர் மன்னிப்பை வேண்டுகின்றார். நீங்கள் இந்த அரசுரிமையை இன்று முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விண்ணப்பிக்கின்றார். வாத ஊரர் பாண்டியனிடம், இறைவனுடைய திருவடி தொண்டு செய்ய என்னை உரிமையாக்குவதுதான் உங்களுடைய ஆட்சிக்கு சிறந்தது, அது நீங்க எனக்கு உங்க ஆட்சியே தந்ததுக்கு சமம், அதனால எனக்கு நீங்க இதை செய்ய வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். மன்னனும் அவர் விரும்பியவாறு அவரை செல்ல விடுத்தார். மீண்டும் திருவருள் உணர்வோடு அரண்மனைக்கு செல்லுகின்றார். அமைச்சர் பதவியை துறந்து தவ வேடத்தை கொண்ட வாதவுரடிகள் இறைவனுடைய திருவிளையாடல்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்த வண்ணம் மீண்டும் திருப்பெருந்துறையை அடைகிறார். அங்கு குருநாதரை அடைந்த வாதவுரடிகள் அடியவர் கூட்டத்தோடு கலந்து மகிழ்ந்து இருக்கின்றார். ஞான தேசிகனாய் வந்த பெருமான் தாம் கைலாயத்துக்கு செல்ல வேண்டியதை சீடர்களுக்கெல்லாம் உணர்த்தி அவர்களை இன்புற்று இருக்குமாறு பணித்து ஆணையிடுகிறார். ஆனால் அவரை பிரிய மனமின்றி அனைவருமே பெரிதும் வருந்துகின்றார்கள். அதை கண்ட குருநாதர் இந்த குருந்த மரத்தின் கீழாக ஒரு தெய்வ பீடம் அமைத்து அதில் தம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால், அதாவது சிவபெருமானுடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு நம்முடைய திருவடிகளை எழுப்பி வழிபாடு செய்து வருவீர்கள் என்றால் ஒரு நாள் இந்த கோயில் திருக்குளத்தில் தீப்பிழம்பு ஒன்று தோன்றும், அதில் அனைவரும் மூழ்கி எம்மை அடையலாம் என்று திருவாய் மலர்ந்து தம்மை பின்தொடர்ந்து வந்த அடியார்களை நிற்க என்று கட்டளையிட்டு கைலைக்கு சென்று விட்டார். ஆனால் வாதவுரடிகள் மட்டும் அவர் பின்பு சென்று கொண்டே இருக்கின்றார். அவரை கண்ட குருநாதர், நீ எம்மை பின்தொடர்ந்து வருதல் வேண்டா, உத்தரகோச மங்கை என்னும் திருத்தலத்திற்கு சென்று அங்கே எண்வகை சித்திகளை பெற்று திருக்கழுக்குன்றம் முதலான திருத்தலங்களை தரிசித்து பின்பு தில்லையை அடைவாயாக என்று பணிக்கின்றார். மணிவாசக பெருமானும் அவ்வாறே திருப்பெருந்துறை குருந்த மரத்தின் கீழ் ஒரு தெய்வீக பீடம் அமைத்து அதில் குருநாதரின் திருவடிகளை எழுந்தருளச் செய்து அடியார்களோடு தாமும் வழிபட்டு வரலாயினார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் அங்ஞனம் அந்த திருவருளிலே தெளித்து இருக்கும் போது பல பதிகங்களையும் நமக்கு அருளி செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதன் பின்பாக ஒரு நாள் திருக்குளத்திலே தீப்பிழம்பு தோன்றிட்டு அடியார்கள் அனைவரும் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டு அதிலே மூழ்கினார்கள். பெருமான் அம்மையப்பராக இடப வாகனத்திலே வந்து அனைவருக்கும் காட்சி தந்து அருள் வழங்கினார். அவர்கள் அனைவரும் சிவகணங்கள் ஆகினார்கள். மணிவாசக பெருமான் இந்த நேரத்திலே கொன்றை மர நிழலிலே சிவ யோகத்திலே இருந்தார். இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது இதை யோக காட்சியில் அறிந்த அடிகள் அடியார்களின் பெரிவாற்றாது வருந்தி அந்த குருந்த மரத்துக்கு கீழே இருந்த குருநாதரோட திருவடி பீடத்தை பற்றி கொண்டு அழுகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார். அப்போது பாடப்பட்டதுதான் திருச்சதகம் என்ற பாடல்கள். கண்டிப்பாக எல்லோரும் இதை மனனம் செய்யுங்கள், அருமையான பாடல்கள். என்று நான் இறைவணக்கமாக பாடிய ஒரு பாடல் கூட அதிலிருந்துதான் பாடினேன். அந்த பதிகத்தை அவர் பாமாலையாக இறைவனுக்கு அதை சூட்டிய பின்பாக அவரது குருநாதரின் அருளானையின் வண்ணம் திரு உத்தரகோச மங்கைக்கு செல்கின்றார். திருப்பெருந்துறையிலிருந்து திரு உத்தரகோச மங்கைக்கு செல்கின்றார். அங்கே குருநாதரை காணவில்லை. ஆகையால் வருந்தி நீத்தல் விண்ணப்பம், இதுவும் மிக மிக அருமையான பதிகம். எங்களையெல்லாம் எங்களுடைய குருவானவர்கள் மிக அழகாக இதை மனனம் செய்து ஒப்பிக்க வைத்தார்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக தினம்தோறும் ஓதிக்கொண்டே வாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது மனப்பாடம் ஆகிவிடும். ஆக அந்த நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தை தோத்திரம் செய்கின்றார். அப்போது இறைவன் இவருக்கு மீண்டும் திருப்பெருந்துறையில் குருந்தமர் கோலத்தை இவருக்கு காட்டுகின்றார். அந்த கோலத்தை கண்டு மகிழ்ந்த நமது வாதவுரர் அங்கே இறைவன் கூறியபடி அந்த அட்டமா சித்திகளை எல்லாம் கைவரப்பெற்றார். அதன் பின்பு பல தலங்களை வணங்கி கொண்டு பாண்டிய நாட்டை கடந்து சோழ நாட்டிற்கு சென்று திருவிடை மருதூரை அடைந்தார். அந்த திருவிடை மருதூரில் ஆனந்த தேன் இருந்த பொந்து, அதாவது இறைவனை ஆனந்த தேனாகவும் அந்த கோயிலை பொந்தாகவும் சொல்லுகின்றார். அந்த நலத்தை மிக அழகாக நுகர்ந்து திருவாரூருக்கு செல்கின்றார். புற்றிடங்கொண்ட பெருமானை வணங்கி திருப்புலம்பல் என்ற பதிகத்தை அருளி செய்து அதன் பின்பு சீர்காழியை அடைந்து தோணியப்பரை தரிசித்து பிடித்த பத்து என்னும் பதிகத்தை அருளி செய்து அங்கிருந்து புறப்பட்டு சோழ நாடு கடந்த நடுநாட்டை அடைந்து திருமுதுகுன்றம் திருவெண்ணெய்நல்லூர் முதலிய தலங்களை தரிசித்து திரு அண்ணாமலையை அடைந்து அங்கும் இவருக்கு இறைவன் குருந்தமர திருக்கோலத்தை காட்டுகின்ற திருப்பெருந்துறையில் காட்டியது போலவே உத்தரகோசம் அங்கையிலும் காட்டி அதுபோலவே திருவண்ணாமலையிலும் காட்டுகின்றார். அந்த காட்சியை கண்டு வணங்கி பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது, அப்போது மார்கழி மாதம், திருவாதிரைக்கு முன் வரக்கூடிய 10 நாட்கள், கன்னி பெண்கள் விடியற் காலம் எழுந்து வீடுகள் தோறும் சென்று ஒருவரை ஒருவர் துயில் எழுப்பி நீராடி வழிபாடு செய்வதை கண்டு அவர்களுடைய வாய்மொழியாக திருவம்பாவையையும் அந்த பெண்கள் ஆடுகின்ற அம்மானை காட்சியை கண்டு அவர்கள் பாடுவதாக வைத்து திரு அம்மானை என்ற பதிகத்தையும் அருளுகின்றார். அதன் பின்பு அங்கிருந்து நீங்கி காஞ்சிபுரம் அடைந்து அதிலிருந்து திருக்கழுக்குன்றம் அடைந்து திருக்கழுக்குன்றம் பதிகம், அருமையான ஒரு பதிகம், பிணக்கில்லாத பெருமானை பணிந்து அந்த பதிகத்தை அருளி அங்கு பெருமான் பெருந்துறையில் இவரை ஆட்கொண்ட குருநாதர் திருக்கோலத்தோடு காட்சி வழங்குகின்றார். எத்தனை முறை இவருக்கு காட்சி கிடைத்திருக்கிறது என்று பார்க்க, காண்டற்கரிய கடவுள் கண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர் இவருக்கு எத்தனை முறை காட்சி தந்திருக்கிறார் என்றால், வந்திப்பாட்டியையும் மணிவாசக பெருமானையும் நாம் எவ்வளவு தூரம் வழிபட்டால் நமக்கும் அந்த காட்சி அந்த குருவர்களால் கிடைக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அங்கிருந்து புறப்பட்டு தில்லையின் எல்லையை அடைந்து தலத்தை தரிசித்து அங்கே தில்லையை நோக்குகின்றார். அவருக்கு அது சிவலோகம் போல காட்சி அளிக்கின்றது. அதை அடைந்து திருவீதிகளை கடந்து வடக்கு திருவாயில் வழியாக திருக்கோயிலுக்குள் சென்று சிவகங்கையில் நீராடி வளமாக சென்று சிற்சபையில் எழுந்தருளிருக்கக்கூடிய ஆனந்த நடராஜ பெருமானை ஆறா அன்பில் கண்டு கண்களில் கண்ணீர் வார உள்ளம் நெகிழ்ந்து வணங்குகின்றார். குருநாதனாக எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்த இறைவனை தில்லை சிற்றம்பலத்திலே கண்டு தரிசித்து பேரானந்தம் உற்று ஆனந்த கண்ணீர் பெருக கண்டப்பத்து என்ற பதிகத்தை பாடி வழிபட்டு தில்லையின் கீழ் திசையில் ஒரு தபச்சாலை அமைத்து பர்ணசாலை என்று சொல்லுவார்கள், அதை அமைத்து அதிலே பல நாள் தங்கியிருந்து தினந்தோறும் அம்பலவாணனின் ஆனந்த நடனத்தை தரிசித்து வருகின்றார். பின்பு அங்கிருந்து திருப்புலிச்சரம், திருநாகேஸ்வரம் போன்ற தலங்களுக்கெல்லாம் தரிசித்து மீண்டும் மீண்டும் தில்லைக்கே வந்து விடுகின்றார். இறைவன் தில்லைக்கு வருகை என்றுதானே பணித்திருந்தார். ஆகியால் தில்லையில் இருக்கும் பொழுது பல பதிகங்கள், குலாபத்து, கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், திருப்பொற்சுண்ணம், திருத்தெள்ளேனம், திருவுந்தியார், திரு தோல்நோக்கம், திருப்பூவல்லி, திரு பொன்னூசல், அன்னை பத்து, திரு கோத்தும்பி, திரு தசாங்கம், அச்சப்பத்து என்று பதியங்களை எல்லாம் அருளி செய்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தில்லையில் வாழ்ந்து வர தில்லையில் இருந்த சிவனடியார் ஒருவர் ஈழ நாட்டிற்கு சென்றிருந்தார். சிதம்பரத்திலிருந்து அவர் அங்கே செம்பொன் அம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்ற நாமங்களை இளையராது கூறிக்கொண்டே இருக்கின்றார். அங்கே சென்றிருந்தாலும் இங்கே சிதம்பரத்தில் இருக்கும் போது சொன்னது போலவே ஈழத்திலும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அங்கே அப்போது புத்த சமயம் மேலோங்கி இருக்கின்றது. இந்த அடியாரின் இயல்பை கண்ட சிலர் அரசரிடம் சென்று அவருடைய செய்திகளை எல்லாம் சொல்ல அரசன் சிவனடியாரை சபைக்கு அழைத்து வாருங்கள் என்று பணிக்கின்றார். அங்கு வந்து அவர் மீண்டும் செம்பன் அம்பலம், திருவம்பலம், திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கையில் அமர்ந்தார். அரசன் அவரை அழைத்து இதற்கு என்ன பொருள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் அதன் சிறப்புகளை எல்லாம் எடுத்து உரைத்து, தீயவர்களும் உள்ளன்போடு இந்த பெயரை ஒருமுறை கூறினால் 21,600 தடவை திரு ஐந்தெழுத்தை கூறியதனால் உண்டாகும் பலன் கிட்டும் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு ஒரு சொல்லை சொன்னால் நமக்கு 21,600 முறை, அதாவது ஒரு நாளைக்கு நம்ம உயிரோட இருக்கோம்னா அதுக்கு இத்தனை 21,600 முறை நம்ம மூச்சு விடுறோம், சுவாசிக்கிறோம். அந்த ஒரு மூச்சுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி அத்தனை ஜபம் பண்ண பலன் நமக்கு கிடைக்கும் என்று அவர் மிக அழகாக எடுத்துரைக்கார். அதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய புத்த மத ஆச்சாரியன் சினந்து, திரிபிடகம் என்ற நூலை அருளிய எங்கள் புத்தனை தவிர வேறு தெய்வம் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். இன்றே நான் தில்லைக்கு சென்று சைவம் வாதிகளோடு நான் சைவ சமயங்களை அழைத்து வாதிட்டு வென்று புத்தனே கடவுள் என்று நிலைநாட்டி வருவேன் என்று சூளுரைத்துக் கொண்டே எழுகின்றான். ஈழத்து அரசனும் தன் ஓமை பெண்ணை உடன் அழைத்து கொண்டு அந்த புத்த ஆச்சாரியனுடன் தில்லைக்கு புறப்படுகின்றார். தில்லையை அடைந்த புத்த குரு, அரசன் முதலானோர் திருக்கோயிலை அடைந்தார்கள். அந்த கோயில் மண்டபம் ஒன்றிலே எல்லோரும் அமர்ந்தார்கள். கோயில் காப்பாளர்கள் அவர்களை அணுகி, புறச்சமயத்தார் இங்கே தங்க கூடாது என்று கூறுகின்றார்கள். அதை கேட்ட புத்த குரு, நாங்கள் உங்கள் சமயத்தை வென்று எங்கள் சமயத்தை இங்கு நிலைநாட்ட வந்துள்ளோம் என்று வாதிற்கு அறை கூறுகின்றான். அச்சூளுரை தில்லைவாழ் அந்தணர்களை எட்டுகிறது. அவர்கள் சோழ மன்னனுக்கு இதனை தெரிவிக்கின்றார்கள். அன்றிரவு தில்லைவாழ் அந்தணர்கள் அனைவரும் புத்த மத குருவை எவ்வாறு வெல்வது என்ற கவலையுடன் தில்லை சிற்றம்பலவனை எண்ணிக்கொண்டு வணங்கி துயில் கொள்கின்றார்கள். நடராஜ பெருமான் அவர்கள் அனைவரின் கனவிலும் எழுந்தருளி, தில்லையின் கீழ்ப்பால் சிவயோகத்தில் அமர்ந்து தவம் இயற்றி வரும் நம் அடியவனாகிய வாதவூரன் மாணிக்க வாசகன், அவனை அழைத்து வாருங்கள் என்று வந்து புத்த குருவோடு வாதிடச் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். அவன் அவரை வெல்வான் என்று சொல்லுகின்றார். யாரும் கவலை கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மறைகின்றார். மறுநாள் தாங்கள் கண்ட கனவை ஒவ்வொருவரும் சொல்லும் போதுதான் தெரிகிறது, எல்லாருடைய கனவிலும் இறைவன் வந்து இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார் என்று. ஆக அவர்கள் எல்லாம் வியந்து கொண்டு இறைவன் சொன்ன இடத்திலே சென்று பார்த்தால் அங்கே அந்த தவச்சாலை இருக்கிறது, அதிலே நமது வாதவூரர் இருக்கின்றார். அவரிடம் சென்று, அடிகளே, நம் சைவ சமயத்தை அழித்து புத்த மதத்தை நிலைநாட்டும் எண்ணத்தோடு ஈழ நாட்டு மன்னனும் புத்த குருமார்களும் வருகை தந்துள்ளனர், தாங்கள் வந்து அவர்களை வாதில் வெல்ல வேண்டும் என்று, நமது சைவ சமயத்தை நீங்கள்தான் நிலைநிறுத்த வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். அவரும் தில்லை 3000 அந்த தில்லை வாழ்ந்தனர்கள் 3000 சுவாமியோட சேர்த்து எல்லாரோடையும் சேர்ந்து அந்த ஆனந்த கூத்தனை வணங்கி அவருடைய அருள் பெற்று அந்த புத்த மத குரு எங்க இருந்தாரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா தீயாரை காண்பதுவும் தீது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நடுவுல ஒரு திரைய வச்சிருங்க, நான் அவங்கள பார்க்காமலே வாது செய்கின்றேன் என்று சொல்லுகிறார். இந்த பக்கம் மறையோர் புலவர்கள் எல்லாரும் இருக்காங்க, வாத ஒருவரும் இருக்கிறாரு. அந்த பக்கம் ஈழ மன்னனும் புத்த குருவும் இருக்கின்றார்கள். இப்ப மணிவாசக பெருமான் என்ன செய்கின்றார், புத்த குருவை விழித்து நீங்க வந்த காரியம் என்ன என்று வாதத்தை தொடங்குகின்றார். அதிலிருந்து வாதம் தொடர்ந்து நடைபெறுகின்றது. அவர் எத்தனை உண்மைகளை எடுத்து உரைத்தாலும் அந்த உண்மைகள் எல்லாம் பக்குவமற்ற அந்த புத்த குருவோட செவிகளில் ஏறவில்லை. அந்த வாதத்தை எல்லாம் மறுத்து கொண்டு எப்படி செல்வது என்பதால் அவன் சிவநிந்தை செய்ய தொடங்கினான். அதை கண்ட மணிவாசக பெருமான் கலைமகளை வேண்டி, சிவநிந்தை செய்யும் நாவில் நீ இருத்தல் பொருந்துமோ, இந்த நாவை விட்டு அகல்வாயாக, இது இறைவனுடைய ஆணை என்று கூறுகின்றார். அந்த அளவிலே புத்த குருவும் அவர் கூட வந்தவங்களும் ஊமையாயிட்டாங்க. அதை கண்டு வியப்புற்ற ஈழ மன்னன் வாதவுரரை வணங்கி, என் பெண் பிறவியிலிருந்தே ஊமையாயிருக்கா, அவளை பேசும்படி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமையாகிறேன் என்று கூறுகின்றான். அவர் அதற்கு இசைந்து அப்பெண்ணை அவைக்கு வரவழைத்து, பெண்ணே, இப்புத்தன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீ விடை கூறு என்று கூறுகின்றார். அந்த பெண்ணும் அனைவரும் வியந்து மகிழும்படி அவருடைய வினாக்களுக்கு, அதாவது புத்த குருவின் வினாக்களுக்கு விடைகளை அளிக்கின்றார். அந்த வினா விடைகள் தான் நாம் திருச்சாளல் என்று படிக்கின்ற திருப்பதிகம், அந்த பதிகமாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஈழ மன்னன் இதை கண்டு மகிழ்ந்து அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கி சைவ சமயத்தை சார்ந்தான். அவையோர் அனைவரும் மாணிக்கவாசக பெருமானை போற்றி துதித்தார்கள். ஈழ மன்னன் திருநீரும் கண்டிகையும் பூண்டு அடிகளை பணிந்து, புத்த குருவும் மற்றவர்களும் பேசும் திறம்பெற அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார். மாணிக்கவாசக பெருமான் அவர்கள் மீது தன்னுடைய திருவருள் பார்வையை செலுத்துகின்றார். அந்த அளவில் அவர்களுடைய அந்த ஊமையாக இருந்த நிலை நீங்கி பேசும் திறம் பெற்று, மணிவாசக பெருமானை வணங்கி எங்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றனர். புத்த குருவும் அவரை சூழ்ந்து வந்தவர்களும் சைவர்களாக மாறினர். மணிவாசக பெருமானும் திருக்கோயிலுக்கு சென்று சபாநாயகரை வணங்கி தம் தவச்சாலைக்கு எழுந்தருளுகின்றார். இவ்வாறு தவச்சாலையில் தங்கியிருந்த காலத்தில் தான் திருப்படையாட்சி, திருப்படை எழுச்சி, அச்சோ பத்து, யாத்திரை பத்து போன்ற பதியங்களை எல்லாம் பாடி அருள்கின்றார். இங்க நம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நான் அப்போது சொன்னது, ஆரம்பத்திலே சொன்னது, ஒரு நாள் அந்தனர் ஒருவர் இவரை தேடி வருகின்றார். நான் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன், இங்கே சிவபெருமான் மணிவாசகர் என்பவர்காக செய்த அருள் செயல்கள் எல்லாம் உலகம் எல்லாம் பரவி உள்ளது என்று வியந்து கூறி, நீங்கள் பாடிய பாடல்களை எல்லாம் சொன்னால் நான் எழுதி கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். வாத ஊரரும் அவரை அருகிருத்தி அவருக்கு தாம் பாடிய திருவாசக பாடல்களை எல்லாம் சொல்லுகின்றார். அவர் தனது திருக்கரத்தால் எழுதி முடித்த பின்புதான் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று கேட்டு, ஒரு கோவை பாடுங்கள் என்று சொன்னமைக்காக இறைவன் மீண்டும் பணித்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு இவர் திருக்கோவையார் என்ற நூலை சொல்ல, அந்த நூலையும் அவர், இது 658 பாடல்கள், அது 400 பாடல்களையும் அந்தன வடிவிலே வந்த இறைவன் எழுதிய பின்பு அதிலே கையெழுத்தும் இட்டு அங்கிருந்து மறைந்தார். அதை கண்ட மணிவாசக பெருமான் இப்படி தன்னை ஆட்கொண்டவர் சிவபெருமானே என்பதை அறிந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கி திருவருளை எண்ணி வழுத்துகின்றார். இப்போது இங்கனம் தான் கையெழுத்திட்ட அத்தனை ஓலை சுவடிகளையும் தில்லை சிற்றம்பலத்தின் வாயிற்படியில் இருக்கும்படி இறைவன் அருளுகின்றார். காலையில் வந்து கோயிலில் பூஜை செய்ய வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் இது என்ன என்பதை எடுத்து பார்க்கின்றார்கள். ஒரு இது இறைவனால் நமக்கு தரப்பட்டது என்று எண்ணிக்கொண்டு அதை ஒரு அன்போடு பிரித்து படித்து பார்த்தால், அந்த ஏட்டின் முடிவிலே திருவாத ஊரர் சுற்படி திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து என்று இருந்ததைக் கண்டு உடல் சிலிர்த்தது அவர்களுக்கு. இறைவனுடைய திருவருளை பெறுதற்கரிய நூல்களில் இதுதான் தலையான நூல் என்று அதனை மனதிலே கொண்டு அவர்கள் அந்த நூலை பாடிய திருவாத ஊரரை சென்று கண்டு வணங்குகின்றார்கள். திருக்கோயிலின் அந்த சிற்றம்பலத்தின் வாயிலே இந்த நூல் இருந்தது என்பதையும் அவரிடம் சொல்ல, அவர் அதை கேட்டு திருவருளை எண்ணி வணங்குகின்றார். இந்த நூலின் விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும், நூல் பொருள் உணர்த்த வேண்டும் என்று சொன்னவுடன் தவச்சாலையிலே இருந்த மணிவாசக பெருமான், அதை நான் திருச்சிற்றம்பலத்திலே வந்து தெரிவிக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்போது அங்கே வந்து எல்லோரும் கண்டும் போது, இந்த நூல் பொருள் இதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆனந்த கூத்த பெருமானே ஆவார் என்று சொல்லி சுட்டிக்காட்டி, அவர்கள் எல்லோரும் காணும்படியாக கருவறையிலே சென்று சாயுஜ்யம் என்ற ஒரு முக்தியை சொல்லுவோம் அல்லவா, அது போல இறைவனோடு அங்கே திருமேனி கரையை இரண்டற கலந்து விட்டார் நமது மணிவாசக பெருமான். இந்த அற்புத நிகழ்ச்சியை கண்ட அனைவரும் மகிழ்ந்து தொழுது போற்றுகின்றார்கள். நடராஜ பெருமான் மணிவாசக பெருமானுக்கு அவர் தன்னுடைய திருவடிகளிலே இரண்டற கலக்கக்கூடிய பேற்றை வழங்கினார், ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அத்தகு சிறப்பு இவருடைய வரலாற்றிலே இருக்கின்றது என்பதை நாம் இன்று சிந்தித்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் நூல் சிறப்பையும் கண்டோம். இந்த நூலிலே ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று அருமையாக சொல்லி இருக்கின்றார். சிவபெருமான் அருளியவை ஆகமங்கள். ஆக அப்படிப்பட்ட பெருமான் இந்த நூலை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் அன்னித்தல், அதாவது தம்மை வந்து அடையும்படி செய்கின்றார் என்று மிக அழகாக அதிலே நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அருமையான முறையிலே இதிலே பல சித்தாந்த கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றது. ஆனால் நான் எதற்காக இந்த வரலாற்றினை இதுகாரும் இவ்வளவு விரிவாக சிந்தித்தோம் என்றால், எவ்வளவு தூரம் இவர் இறைவன் திருவருளால் திருவவதாரம் செய்து அதன் பின்பாக அவரே நேரடியாக குருநாதராக மானுட சட்டை தாங்கி வந்து இவருக்கு ஞானத்தை உபதேசித்து பல தலங்களில் காட்சி கொடுத்து அந்த பல தீசைகள், அந்த மானத தீசை, அடுத்து நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாசக தீட்சை என்று பலவற்றையும் செய்து இவரை ஆட்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அது எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக தன்னுடைய புகழை இவர் பாட, அதை தான் எதிரிலே அமர்ந்து அவர் சங்கல்பத்தினால் எல்லாவற்றையும் செலியக்கூடியவர். ஆனால் தானே கைப்பட, அதான் இன்றும் பார்த்தீர்கள் என்றால் பலரும் திருவாசகம் என்ற நூலை கையால் எழுதுவார்கள். அழகான ஒரு புது நோட்டினை எடுத்து பிள்ளையார் சுழியினை போட்டு இறைவனையும் வணங்கி மணிவாசக பெருமானையும் வணங்கி அந்த திருவாசகத்தை கையால் எழுதுவார்கள். இதை வகுப்புகளில் சொல்லும் பொழுது தூத்துக்குடியில ஒரு அன்பர், இதில் 51 பதியங்கள் இருப்பதால் அவர் 51 முறை இதனை எழுதியிருக்கின்றார் திருவாசகத்தை. ஆகையால் இறைவனை கையால் படியெடுத்த ஒரு நூலை நாம் கண்டிப்பாக எழுத வேண்டும். அந்த நூலை எழுத்து எண்ணி ஓத வேண்டும். அந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து அந்த திருவாசகத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் முக்தி நிச்சயம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு கிடையாது. ஆகையால் மிக அழகான இவருடைய வரலாற்றினை நாம் இருகாரும் சிந்தித்தோம். இந்த வரலாற்றினை மனதிலே கொண்டு நாளை முதல் இவருடைய பாடல்களின் கருத்தை நாம் சிந்திக்கலாம். இவர் மிக அழகாக துவங்கும் பொழுதே இறைவனுடைய 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சர மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தலையான மந்திரம், அதை சொல்லித்தான் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தொடர்களை எல்லாம் மீண்டும் நாம் நாளையிலிருந்து தொடர்ந்து இதனை விரிவாக சிந்திக்கலாம். இவருடைய நூல்களுக்கு பலரும் அந்த திருவாசகத்திற்கும் திருக்கோவையாருக்கும் உரை செய்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த திருவாசகம் என்றால் திருவருட்பேற்றினை நமக்கு தரவல்ல சிவஞான நூல் என்பது பொருளாகும். திரு என்பது பொருட்செல்வத்தை மட்டுமல்ல அருட்செல்வத்தையும் குறிக்கும். அந்த வகையிலே அருட்செல்வம் என்றால் அது சிவஞானம்தான். அந்த சிவஞானம்தான் நமக்கு சிவஞான பேற்றினை சிவப்பேற்றினை தரும். ஆக சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன் என்று அவர் கூறுவதன் மூலம் நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம். ஆக நாம் இந்த திருவாசகத்தை ஓதி உணர்ந்து இறையருள் பெற்று அதன் மூலம் நாம் இறைவனுடைய அருளையும் பெற்று திருவடிப்பேற்றையும் பெறலாம் என்று கூறி இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். நிறைவாக வாழ்த்து பாடல். போதி ருத்ராட்சம் வாழி, பூண்பவர் என்றும் வாழி, கோதிரா சைவம் வாழி, குருவருள் நிறைந்து வாழி, தீதில் 5 எழுத்தும் வாழி, சிறந்த ஞானியர்கள் வாழி, ஆதியன் சரிதம் கேட்கும் அன்பினர் வாழி வாழி என்று சொல்லி திருவருளுக்கும் குருவருளுக்கும் சைவன்.org பொறுப்பாளர் அன்பர்களுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.